We all know that in the New Testament, the Bible speaks a lot about faith, which is not spoken of so much in the Old Testament.
வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லாத அளவுக்கு புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம்.
In fact, we read some tremendous things like without faith it is impossible to please God.
நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
We all know that verse.
அந்த வசனத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம்.
That means if you do everything else but you don't have faith, you can't please God.
நீங்க என்ன வேணாலும் செஞ்சாலும் விசுவாசம் இல்லைனா ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது.
Now the devil knows that.
பிசாசுக்கு நன்றாய் தெரியும்.
And that's why he has produced so much of counterfeit faith also among Christians.
ஆகையினால தான் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே போலியான விசுவாசத்தை பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிறான்.
It's very important for us to know what is true faith.
உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும்.
We should not be deceived because this is the most important thing.
நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது, மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இது.
It's not just something we believe in our head.
தலையில நாம் விசுவாசிக்கிறது அல்ல.
The Bible says the devils also believe, but it doesn't make any difference in their life.
வேதம் சொல்லுகிறது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி சொல்றது.
The way I know that I have real faith in any matter is that it produces a change in my life.
நான் உண்மையான விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன் சொல்லி எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக வேண்டும்.
And I want to show you a verse in 1 John chapter 5.
ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை காண்பிக்கும்.
Where it tells us that if we have faith, we can have victory over everything in this world.
நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார்.
Absolutely nothing that can defeat you in this world if you have faith.
விசுவாசம் மாத்திரம் நமக்கு இருந்தால் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் நம்மை ஜெயிக்கவே முடியாது.
If you are defeated by depression or anger or hatred or anything,
கோபம், குற்ற உணர்ச்சி, தோல்வி மனப்பான்மை இவர்களால தாக்கப்பட்டதா கூட விசுவாசம் இருக்கும்போது நாம் ஜெயிக்க முடியும்.
Underlying reason is that you don't have faith.
விசுவாசம் விசுவாசம் இல்லை என்றால் நம்மால் ஜெயிக்கவே முடியாது.
Says in 1 John 5 verse 4 the last part.
ஒன்று யோவான் 5 னுடைய 4 வசனம் கடைசி பகுதி.
This is the victory that has overcome the world, our faith.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
So I want to share with you something concerning that.
அதை குறித்து சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Once you turn to Romans chapter 10.
ரோமர் 10 அதிகாரம்.
Here it says in Romans chapter 10 and verse 8.
ரோமர் 10:8 லே நாம் வாசிக்கிறோம்.
The word is near you in your mouth and in your heart, the word of faith we are preaching.
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே.
The word of faith must not only be in our heart, it must be in our mouth.
இந்த விசுவாச வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வாயிலும் இருக்க வேண்டும்.
You know, just like if you pour water into a glass, it begins to overflow.
எப்படி நாம் தண்ணீரை ஊற்றும் பொழுது அது நிரம்பி வழிகிறதோ.
How do you know whether the glass is full?
எப்படி அந்த கிளாஸ் தண்ணீர் நிறைந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும்?
It overflows.
அது நிரம்பி வழிகிறது.
And how do you know whether your heart is full of faith?
எப்படி நம்முடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது என்று அறிய முடியும்?
There is one test.
ஒரே ஒரு பரீட்சை, சோதனையில்
overflow.
அது நிரம்பி வழிய வேண்டும்.
How do we know whether it's overflowing?
அது எப்படி நிரம்பி வழிகிறது என்று தெரியும்?
The mouth is the overflow valve of the heart.
நம்முடைய இருதயத்திலிருந்து நிரம்பி வழிகிறதான ஒரு பகுதி தான் நம்முடைய வாயாய் இருக்கிறது.
That's what Jesus said.
அதுதான் இயேசு சொன்னார்.
Out of the abundance of the heart, the mouth speaks.
இருதயத்தினுடைய நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லி.
If you speak evil about others,
மற்றவர்களை குறித்து தீமையான காரியங்களை பேசும்.
You know what that shows?
அது என்ன தெரியுமா சொல்கிறது?
That shows your heart is full of evil towards others.
மற்றவர்களை குறித்து உங்களுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது.
It's not just a few words that come out of your mouth.
சில வார்த்தைகள் வெளியே வருகிறது மாத்திரமல்ல வாயினால்.
It's a like a word of faith, it can be a word of evil.
எப்படி விசுவாச வார்த்தை வருகிறதோ அதே போல தீமையான தீங்கான வார்த்தைகள்.
We can know a man or a woman by the words they speak.
ஒரு மனுஷனை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக.
If I spend a few minutes with somebody and I see what he's most interested in speaking about.
5 நிமிஷம் அவங்களோடு கூட நாம் செலவழித்தால் நாம் அறிந்து கொள்ளலாம்.
What are they most interested in speaking about?
எதை குறித்து அவர்கள் உற்சாகமாக பேசுகிறார்கள்?
That is what is in their heart.
அதுதான் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது.
It may be some gossip about somebody.
மற்றவர்களை குறித்து புறம் கூறுதல்.
It may be words of fear and anxiety because of the things that are happening around us.
நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து கவலைகள், பிரச்சனைகள்.
You know, we can say everything is going bad in the world around us.
உலகத்திலே எல்லா தலைகளா நடந்துட்டு இருக்கு.
That is what their heart is full of.
அதுதான் அவங்க இருதயத்தில் நிறைஞ்சிருக்கு.
God wants our heart to be full of faith.
நம்முடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்க வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். Our heart must have faith.
நம்முடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்க
வேண்டும். We must speak words of faith.
வாயிலே விசுவாச வார்த்தைகள் நாம் பேச வேண்டும்.
Too much of unbelief among believers.
விசுவாசிகள் மத்தியிலே அதிகமான அவிசுவாசம்.
Most believers are unbelieving believers.
அதிகமான விசுவாசிகள் அவிசுவாசமான விசுவாசம் இல்லாத விசுவாசிகள்.
They say, I believe Jesus is going to take me to heaven.
இயேசு வந்து என்னை பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்வாரா என்று சொல்கிறோம்.
But when there's some problems on the earth,
பூமியில பிரச்சனை வரும்போது
they don't speak words of faith.
விசுவாச வார்த்தைகளை பேசுகிறது இல்லை.
You know what most believers confess?
அதிகமான விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க?
The one who is in the world is greater than the one who is in my heart.
உலகத்தில் இருக்கிறவன் தான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறவன் பெரியவன் சொல்றாங்க.
That's a lie.
அது போய்.
It's a word of unbelief.
அது அவிசுவாசமான வார்த்தை.
What should we say?
நாம் என்ன சொல்ல வேண்டும்?
Greater is he who is in you than he who is in the world.
உலகத்தில் இருக்கிறவன் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும்.
I've seen so many believers who speak about the devil is doing this and the devil is doing that.
அநேக விசுவாசிகள் பிசாசு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் சொல்றத நான் கேட்கிறேன்.
The devil is causing problems in my home.
என்னோட வீட்டுல பிசாசு பிரச்சனை கொண்டு வருகிறான்.
Causing problems in my church.
என்னோட சபையில பிசாசு பிரச்சனை கொண்டு வருகிறான்.
The devil has taken away my job.
என்னோட வேலையை பிசாசு எடுத்து கொண்டு போய் விட்டான்.
So I tell them.
நான் அவர்களுக்கு சொல்றேன்.
The devil is doing all this. What is your little Jesus doing all the time?
சாதி இத்தனை காரியத்தை செய்யறானே இந்த சின்ன இயேசுனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறான்?
This mighty devil is standing there and your little Jesus is sitting inside your heart doing nothing.
இந்த பெரிய பிசாசு இவ்வளவு காரியங்களை செய்கிறான், சின்ன இயேசு உட்கார்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
It is an absolute insult to the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு மகா கேவலம், ஆமான காரியம் இது.
Now do you see why unbelief is not just a weakness, it is insulting God.
அது ஒரு பலவீனம். அவிசுவாசம் என்கிறது பலவீனம் மாத்திரமல்ல, தேவனை கேவலப்படுத்துகிற ஒரு காரியம்.
We read in the Old Testament that when the 600,000 Israelites stood at the borders of Canaan,
பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் 600,000 ஜனங்கள் அந்த கானான் தேசத்துடைய ஓரத்தில் இருக்கும்
பொழுது, they saw those huge giants,
ஒரு பெரிய,
so many of them,
அநேக அரக்கர்களை பார்க்கிறார்கள்.
They're all about 9-10 feet tall.
9-10 அடி உயரமுள்ளவர்கள்.
They were really scared.
உண்மையாகவே பயந்து விட்டார்கள்.
They said, they are so big.
அவர்கள் மிகவும் பெரியவர்களா இருக்கிறார்.
There were only two people who said our God is bigger than them.
ரெண்டு பேர் தான் நம்முடைய தேவன் அந்த அரக்கர்களுடைய பெரியவர் என்று சொல்லி சொன்னார்கள்.
And they are the ones who entered the land.
அவர்கள் மாத்திரம்தான் அந்த தேசத்துக்குள்ளே போனார்கள்.
That is written for our instruction.
நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டது.
Today we are living in a world where there are so many problems.
பல பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
So many difficulties, so many trials.
எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள்.
And they are like giants.
அவர்கள் அவைகளெல்லாம் அரக்கர்களை போல இருக்கிறது.
What shall we do when we face these giants?
இந்த அரக்கர்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்?
Shall we say, oh, this problem is so big.
ஓ, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு.
This is bigger than our God.
என்னுடைய தேவனை விட அது பெருசா இருக்கு.
Or shall you say, this problem is like little grasshopper compared to our God.
என்னுடைய தேவனோடு கூட அதை பார்க்கும் பொழுது அது சிறிய வெட்டுக்கிளி போல இருக்கிறது.
We must speak the word of faith.
நாம் விசுவாச வார்த்தைகள் பேச வேண்டும்.
And I also want to say another thing here.
இன்னொரு காரியத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்.
Many people think that whatever they speak, it'll happen in their life.
சிலர் பலர் நினைக்கிறார்கள், நாம் என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் நடந்துரும் என்று சொல்லி.
That's a wrong teaching.
அது ஒரு தவறான போதனை.
It's true that what we believe in our heart, we must speak with our mouth.
உண்மைதான், நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறதை வாயில பேச வேண்டும்.
I want you to see here in Romans chapter 10.
ரோமர் 10-லே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
Verse 9.
9வது வசனம்.
You confess Jesus as Lord with your mouth and believe in your heart that God has raised him from the dead.
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
That's where we begin. That's the foundation. Then we are saved.
அது அஸ்திபாரமான உபதேசம், ரட்சிக்கப்படுகிறதற்காக.
With the heart man believes resulting in righteousness, with the mouth he confesses resulting in salvation.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
Now the important question is how does faith come into my heart?
எப்படி, முக்கியமான கேள்வி என்னன்னா, எப்படி என் இருதயத்திலே விசுவாசம் வருகிறது?
If faith comes into your heart because of what some preacher says,
விசுவாசம் வந்து இருதயத்தில்
because of what some preacher said.
சில பிரசங்கிமார்கள் சொல்லுகிறதன் மூலமாக வருகிறது.
That's not real faith.
அது உண்மையான விசுவாசம் அல்ல.
See verse 17.
17வது வசனத்தில்
நாம் பார்க்கிறோம். Faith comes from hearing and hearing from the word of Christ.
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
Not the word of a preacher.
பிரசங்கியாருடைய வார்த்தையினால் அல்ல.
That is not real faith.
அது உண்மையான விசுவாசம் அல்ல.
You hear the word of the best preacher in the world, you'll get a counterfeit faith.
நீங்க உலகத்திற்கு தலை சிறந்த பிரசங்கியாருடைய வார்த்தை கேட்டால் அது போலியான விசுவாசம் தான்.
Or any other man.
அது யாரு யாருடைய
வார்த்தை? Somebody says, I trusted God for a car and I got a car.
நான் ஒரு காருக்காக விசுவாசித்தேன், எனக்கு கார் கிடைத்தது.
I got a trusted God for a 5-bedroom house and I got a 5-bedroom house.
ஐந்து படுக்கை அறை கொண்ட ஒரு வீட்டுக்காக விசுவாசம் கிடைச்சது.
And you believe that.
நீங்க அதை நம்புறீங்க.
That's not real faith.
அது உண்மையான விசுவாசம் அல்ல.
It comes by hearing the word of Christ.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனால, தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுனால விசுவாசம் வருகிறது.
The Bible calls Abraham the father of faith.
வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசமுடைய தகப்பன் என்று சொல்லுது.
How did he get faith?
அவனுக்கு எப்படி விசுவாசம் வந்தது?
God told him, I will give you a son through Sarah.
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாராளின் மூலமாக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொன்னார்.
His faith was based on the word of God.
அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவனுக்கு விசுவாசம் வந்தது.
He heard the word of God and he got faith.
தேவனுடைய வார்த்தையை கேட்டான், அவனுக்கு விசுவாசம்.
Now you may hear the word of God and not have faith. That's something.
உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டும் விசுவாசம் வராமல் இருக்கலாம்.
But if you have faith in the word of a preacher,
நீங்க ஒரு பிரசங்கியாருடைய வார்த்தையை நம்பிக்கை வச்சா,
or the testimony somebody gives,
யாராவது கொடுக்கிற சாட்சியின் மூலமா உங்களுக்கு விசுவாசம் வந்துச்சா,
that won't be faith.
அது விசுவாசம் அல்ல.
No, many people who seek for the baptism in the Holy Spirit,
பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காக அநேகர் காத்திருக்கிறார்கள்.
I tell them, why do you want the baptism in the Holy Spirit?
நான் கேட்கிறேன், எதற்கு உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வேணும்?
Because I heard so and so give a testimony and it really changed his life.
அவங்க அந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க, அந்த மாதிரி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை மாறிச்சு.
I say, you don't have faith in for the baptism in the Holy Spirit because you are listening to somebody's testimony.
நீங்க பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் உங்களுக்கு விசுவாசம் கிடையாது, யாரோ சொன்ன சாட்சியில தான் உங்களுக்கு விசுவாசம்.
But if you read the word of God,
ஆனால் நீங்க வேதத்தினுடைய வார்த்தையை வாசிங்க.
John the Baptist said Jesus will baptize you in the Holy Spirit and fire.
யோவான் ஸ்நானம் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலும் அக்னியாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
And you hear that word,
நீங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது,
and you say, this is for me,
இது எனக்காக உள்ளது.
Your faith is not based on 25 people's testimony.
25 பேர் சொல்ற சாட்சியினால வருகிறது விசுவாசம் அல்ல.
Danger of basing our faith on other people's testimony.
மற்றவங்க சொல்ற சாட்சியை வச்சு வருகிற விசுவாசமுடைய ஆபத்து என்னவென்றால்,
you will be looking for the same type of experience that person had.
அவங்க என்ன அனுபவப்பட்டாங்களோ அதையே நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம்.
And God may not want to give you that experience.
அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்பாமல் இருக்கலாம்.
See, there was a man in England called George Muller who could have faith to look after 2000 orphans.
ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு தேவ பக்தன் இங்கிலாந்து தேசத்தில் 2000 பேருக்காக உணவுக்காக தேவனை விசுவாசிக்கிறவராக இருந்தார்.
He had faith for that.
அதற்கு அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு.
But if you try to imitate him, you may not be able to look after even one orphan.
நீங்க அவரை பார்த்து காப்பி அடிக்க முயற்சிங்க, ஒரு ஆளு கூட உங்களால் சாப்பாடு போட முடியாது.
No, it's that man had faith because God spoke to him.
அவருக்கு அந்த விசுவாசம் இருந்து, ஏனால் தேவன் அவரிடத்தில் பேசியிருந்தார்.
It must be based on God speaking to you.
தேவன் உங்களிடத்தில் பேசினதை அடிப்படையாக
hearing and hearing by the word of Christ.
விசுவாசம் கேள்வினால வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது.
What we hear from God in his word, we must believe in our heart.
தேவன் என்ன பேசுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அது நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும்.
It must fill our heart.
நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும்.
And then it must overflow through our mouth.
அது வாயின் மூலமாக வழிந்தோட வேண்டும்.
So we can ask God for anything.
ஆண்டவரிடம் எதை வேணாலும் நாம் கேட்கலாம்.
But we can't have faith for anything.
எல்லாத்துக்கும் விசுவாசம் உள்ளவளா இருக்க முடியாது.
I mean, a little child can ask his father for anything.
ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட எதை வேணாலும் கேட்கலாம்.
I mean, your 2-year-old child may ask you to buy him a helicopter or an elephant or something like that.
ரெண்டு வயசு குழந்தை அவங்க அப்பாட்ட போய் எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும், ஒரு யானை வேணும்னு கேட்கலாம்.
So many things.
நிறைய கேட்கலாம்.
But you don't give him everything.
எல்லாம் கேட்கறது எல்லாம் நீங்க கொடுக்கிறது இல்லையே.
What you have promised you will give.
நீங்க எதுக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களோ அது கண்டிப்பா
கொடுங்க. You tell your 12 year old child, when I will get you a cycle, bicycle next year.
12 வயசு பிள்ளை கிட்ட பார்த்து அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொல்றீங்க.
He can trust that.
அத நம்பலாம்.
But he can't just believe that whatever he asks for he'll get.
என்ன கேட்டாலும் எங்க அப்பா வாங்கி தருவார் நம்ப கூடாது.
How many of you parents will give your children anything they ask for?
உங்க பெற்றோரா இருக்க உங்களிடத்துல பிள்ளைங்க எதை கேட்டாலும் கொடுக்குற எத்தனை பேர் இருக்கீங்க?
First of all, you don't have the money for it.
முதல்ல உங்ககிட்ட காசு கிடையாது.
And secondly, it may not be good for them.
அது ரெண்டாவது அது நல்லதா கூட இருக்காது.
When you promise something to your child,
நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா,
you that child can trust my father, my mother will give that to
him. என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா அதை வாங்கி தருவாங்க சொல்லி அதை நம்புவாங்க.
It's the same with our heavenly father.
அதை போலத்தான் நம்முடைய பரலோக பிதாவோடு கூட.
We are little children, we can ask him for anything.
நாம் பிள்ளைகளாக அவர்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம்.
Say, Lord, I want this.
ஆண்டவரே எனக்கு இது வேணும்.
That's good. We can ask.
நல்லதுதான் கேட்கலாம்.
Many times God will give it to us.
ஆண்டவரிடம் கேட்கறோம் அவர் கொடுக்கிறார்.
But many things we ask for, God may not give it to us.
அனே கேட்கிற காரியங்களை ஆண்டவர் கொடுக்காம கூட இருக்கலாம்.
That doesn't mean he doesn't answer our prayer.
அதனால ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது இல்லைங்கற அர்த்தம் இல்ல.
God answers all the prayers of his children.
தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருகிறார்.
Sometimes the answer is red light.
சில சமயங்களில் அது சிவப்பு விளக்காக இருக்கலாம்.
Sometimes it is orange light.
சில சமயத்தில் ஆரஞ்சு லைட்டாக இருக்கலாம்.
Sometimes it is green light.
சில சமயத்தில் பச்சை விளக்காக இருக்கலாம்.
What is the meaning of that?
அதோட அர்த்தம் என்ன?
Sometimes the answer is no.
சில சமயங்களில் பதில் இல்லை என்று வருகிறது.
Sometimes the answer is wait.
சில சமயங்களில் காத்துரு என்று வருகிறது.
I'll give it to you a little later.
பின்னாடி தருகிறேன்.
Sometimes the answer is yeah, have it now.
கேட்ட உடனே சில சமயத்தில் ஆம் என்று கொடுக்கிறார்.
Never say God won't give it to you. God, that God doesn't answer your prayer.
ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்காத தேவன் அல்ல.
If my little boy asks me for something and I say no son, I can't give that to you.
என்னுடைய மகன் இடத்துல கேட்கும்போது இல்லை மகனே நான் அதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன்.
He can't say I did not answer.
நான் பதில் கொடுக்கவில்லைன்னு சொல்ல முடியாது.
I answer.
நான் பதில் கொடுக்க.
My answer was no.
என்னுடைய பதில் இல்லை.
So don't ever say God doesn't answer prayer.
ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறதில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள்.
He is a better father than you and me.
உங்களை என்னை விட அவர் மேலான தகப்பன்.
Sometimes the answer is no.
சில சமயங்களில் பதில் இல்லை என்று வருகிறது.
The answer is wait.
சில சமயங்களில் காத்திரு என்று வருகிறது.
And that is always the best answer.
அதுதான் மிக சிறந்த பதில்.
Sometimes the answer is yes, you can have it right now.
சில சமயங்கள் கேட்கும்போது உடனே கொடுக்கிறார்.
But I want to tell you especially about certain things that are promised in God's word.
சில வேதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின சில காரியங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன்.
Some things that God has said in his word.
வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம்.
Which we, if we believe,
நீங்கள் அதை விசுவாசித்தால்,
it can change your life.
உங்களுடைய வாழ்க்கையை எது மாற்றிவிடும்.
These are things I have experienced in my own life.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்ததை நான் சொல்லுகிறேன்.
And I believe that every single person sitting here can experience this.
இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் அதை அனுபவிக்க முடியும்.
Because God does not love me any more than he loves you.
உங்களை நேசிக்கிறத விட என்ன ஒன்று விசேஷமா ஆண்டவர் நேசிக்கிறது கிடையவே கிடையாது.
So I want to tell you eight things.
எட்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன்.
And I want you to confess it with your mouth. First of all, believe it in your heart.
அந்த எட்டு காரியங்களையும் இருதயத்தில் விசுவாசிச்சு அதை வாயில சொல்லும்படி நான் விரும்புகிறேன்.
You confess it throughout this year.
இந்த வருஷம் முழுவதும் நீங்க அதை சொல்லுங்க. Number
1.
முதலாவது,
God the Father loves me as he loved Jesus.
பரலோக பிதா இயேசுவை நேசிக்கிறது போல என்னை நேசிக்கிறார்.
So I will always rejoice.
ஆகினாலே நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன்.
I don't rejoice because I got money or health or any such thing.
எனக்கு பணம் இருக்கறனால சுகம் இருக்கறனால நான் சந்தோஷமா இருக்கிறது அல்ல.
That will disappear.
அது மறைந்து போகும்.
One day health will disappear, money will disappear.
ஒரு நாள் சுகம் மறைந்து போகும், பணம் மறைந்து போகும்.
But here's something that will never change.
மாறாத ஒன்று இருக்கிறது.
God the Father loves me exactly like he loved Jesus.
பரலோக பிதாவாகிய தேவன் இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ அப்படியே என்னையும் நேசிக்கிறார்.
So I always rejoice.
ஆகையினால் நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
It doesn't matter whether I have money or health or don't have it.
பணமோ சுகமோ இருக்குதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது.
So this is the first thing we must be sure of.
இதை குறித்து மிகவும் தெளிவுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
And this is mentioned in John 17 and verse 23.
ரோமர் 17:23 ல இருக்கிறது.
I'll give you a scripture for everything I say.
நான் சொல்றது எல்லாத்துக்கும் வேத வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன்.
So that your faith is not based on my words.
என்னுடைய வார்த்தையில அல்ல உங்க விசுவாசம்.
But on the word of God.
தேவனுடைய வார்த்தையின்
பேரில். Here's what Jesus said.
இயேசு என்ன சொன்னார்
வாசி. In the last part of this verse he says he wants the world to know Father that you love them just as you loved me.
பிதாவே நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்கள் அன்பா இருக்கிறதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி.
Now there are many verses in the Bible that tells us that God loves us.
தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி அநேக வசனங்கள் சொல்லுகிறது வேதத்தில்.
But here is the one verse that clearly says how much God loves us.
எவ்வளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது.
You know how much it is?
அது எவ்வளவு தெரியுமா?
As much as he loved Jesus.
எவ்வளவு இயேசுவை தேவபிதா நேசித்தாரோ அவ்வளவு நேசிக்கிறார்.
For many years in my life I was a very insecure believer.
என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பில்லாத விசுவாசியாய் பல வருஷங்கள் இருந்திருக்கிறேன்.
One day I believed this verse.
இந்த வசனத்தை ஒரு நாள் நான் விசுவாசித்தேன்.
And I confessed it with my mouth.
என்னுடைய வாயிலே நான் அதை அறிக்கை செய்தேன்.
And I've been confessing it with my mouth for many many years now.
அநேக வருஷங்களாக நான் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன்.
I tell you it has changed my life.
அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு.
Taught me how to rejoice always.
எப்படி நான் எப்பொழுது சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது.
Taught me not to complain or any such thing.
எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் மாற்றி இருக்கிறது.
In difficult situations.
கஷ்டமான சூழ்நிலைகள்ல.
I can say my father will care for me in this difficult situation just like he cared for Jesus.
இயேசுவின் மேல எப்படி பரலோகப்பிதா அக்கறையா இருந்தாரோ அப்படியே என் மேல கவலையா இருக்கு என்பது நான் அறிந்திருக்கிறேன்.
He will care for my children.
என்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் அக்கறையா இருக்கிறார்.
He will care for my family.
என்னுடைய குடும்பத்தை குறித்து அக்கறையா இருக்கிறார்.
He will care for all my needs.
என்னுடைய எல்லா தேவைகள் குறித்து அவர் கவலை உள்ளவரா இருக்கிறார்.
Jesus, God cared for Jesus when he was on the earth.
பரலோகப்பிதா இயேசு பூமியில இருந்தபோது அவர் மேல அக்கறையா இருந்தார்.
He protected him from being killed before the time.
நேரம் வருகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கொல்லப்படாதபடிக்கு அவரை பாதுகாத்தார்.
I believe that too about myself.
என்னை குறித்தும் நான் அதை தெளிவாக விசுவாசிக்கிறேன்.
If you believe,
நீங்கள் அதை விசுவாசித்தால்,
according to your faith be it unto you.
உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள்.
Now there's a verse in Psalm 84 which says open your mouth wide and I will fill it.
84வது சங்கீதத்தில் உங்களுடைய வாயை விரிவாய்த்திர அதை நான் நிரப்புவேன் என்ற ஒரு வசனம் இருக்கிறது.
So if you open your mouth just a little bit you get only a little bit.
கொஞ்சமா வாய் திறந்தா கொஞ்சம்
தான் கிடைக்கும்.
நல்ல வாய் திறங்க, விரிவாய் திறங்க.
Say to the Lord.
ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க.
Say to the Father.
பிதாவினிடத்தில் சொல்லுங்க.
Father, I believe you love me as you love Jesus.
பிதாவே, இயேசுவை எப்படி நேசிச்சீங்களோ அப்படி என்னை நேசிக்கிறீங்க, அதுக்கு நன்றி.
So I'm always going to rejoice.
ஆகையினால் எப்பொழுதும் நான் சந்தோஷமா
இருப்பேன். Number 2.
இரண்டாவது.
God has forgiven me all my sins.
தேவன் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்திருக்கிறார்.
So I will never live with guilt.
குற்ற மனசாட்சியோட ஒரு நாளும் நான் வாழ மாட்டேன்.
That's very important.
அது மிக முக்கியம்.
So many believers I find living with guilt about the past.
கடந்த காலத்தை குறித்து குற்ற மனசாட்சியோடு வாழ்கிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
The devil is accusing them. You remember what you did 25 years ago?
25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னு உனக்கு
தெரியுமா? Or you remember what you did yesterday evening?
நேத்து சாயங்காலம் என்ன செஞ்சேன்னு சொல்லி பிசாசு குற்றப்படுத்துகிறான்.
Brother, sister, have you confessed that sin?
சகோதரர்களே, சகோதரிகளே, அவைகளை குறித்து அறிக்கை செய்திருக்கிறீர்களா?
And it is gone.
அது போய்விட்டது.
The blood of Jesus has cleansed you from that sin.
இயேசுவின் இரத்தம் அதை சுத்திகரித்து விட்டது.
You must believe that.
அதை விசுவாசிக்க வேண்டும்.
Guilt is like driving with your foot on the brakes.
குற்ற மனசாட்சி என்பது காலை பிரேக்ல வைத்து வண்டி ஓட்டுகிறதே போல.
However much you raise the speed you're going to slow down.
எவ்வளவுதான் ஸ்பீடா ஓட்டணும் வண்டி ஓட்டணும் நினைச்சாலும் அது போகாது.
And not only that your brakes will be spoiled.
உங்க பிரேக்கும் போயிடு, தேஞ்சு போயிடு.
We must not put our foot on the brakes when we are running after Jesus.
இயேசுவை பின்பற்றி ஓடும் பொழுது உங்களுடைய கால்களை பிரேக்ல வைத்துக் கொண்டு ஓட வேண்டாம்.
Devil tries to accuse you this that the other.
விசுவாசி அது இது என்று சொல்லி உங்களை குற்றப்படுத்த பார்க்கிறான்.
You know, somebody asked me once, what is the sin that will not be forgiven?
ஒருவர் என்னை பார்த்து ஒரு முறை கேட்டார், மன்னிக்கப்படாத பாவம் எது என்று சொல்லு.
I said, I'll tell you.
நான் சொல்லுகிறேன்.
The sin which you don't confess.
நீ அறிக்கை செய்யாத பாவம் தான்.
Whatever sin you don't confess will not be forgiven.
எந்த பாவம் வந்தாலும் அறிக்கை செய்யலனா மன்னிக்கப்படாது.
But the Bible says in 1 John 1:9,
வேதம் சொல்லுகிறது 1 John 1:9.
That's the verse I want to give you.
அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
If we confess our sins,
நம்முடைய பாவங்களை அறிக்கை.
He is faithful.
அவர் உண்மையுள்ளவர்.
He forgives all our sins.
நம்முடைய பாவங்களை மன்னிக்க.
Cleanses us from all unrighteousness.
நம்முடைய எல்லா அநீதியையும் நீக்க.
And verse 7 says the blood of Jesus will cleanse us from all sin.
7வது வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தம்.
And more than that.
அதற்கு மேலாக.
Hebrews 8 and verse 12.
எபிரேயர் 8:12ல
It says not only he'll forgive our sin
mannikkiradhu mathramalla nammudaiya paavangalai
he says I will not remember your sin anymore
avargal paavangalaiyum akramgalaiyum ini ninaiyamal irpen endru
kattu I will not remember them anymore
adai ninaichu kuda paarkka maaten
that's so wonderful
adu migum aachariyamana kaaryam
that when I come before God I know that he doesn't look at me as the person who sinned that time
தேவனிடத்தில் வரும்போது இந்த பாவம் அந்த பாவம் அதை செஞ்சவன் என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கிறது இல்லை.
It's such a wonderful thing to be able to look into God's face and know that he doesn't remember a single sin I committed in my whole life.
தேவனுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் என்னுடைய பழைய பாவங்கள் ஒன்றையும் அவர் நினைக்கிறது இல்லை என்பது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம்.
I don't even have to live with guilt before God's face.
தேவனுடைய முகத்திற்கு முன்பாக குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
With a clear face I can look at God all the time.
தெளிவான முகத்தோடு கூட பிதாவை பார்க்க முடியும்.
I never have to hang my head when I come into God's presence.
தேவனுடைய பிரசன்னத்தை வரும்போது எப்பவும் தலையை தொங்க போட்டிருக்கிற அவசியம் இல்லை.
Yes, I bow my head to worship him.
ஆண்டவரை ஆராதிக்க என் தலையை வணங்குகிறேன்.
But then I can look straight into his face.
ஆனால் உயர்த்தி தலையை உயர்த்தி நான் அவருடைய முகத்தை பார்க்க முடியும்.
Because God looks at me as someone who has never sinned in all my life.
என்னுடைய வாழ்க்கையிலே பாவமே செய்யாதவனை போல என்னை பார்க்கிறார் அவர்.
Because every sin that I know, I've confessed it.
எனக்கு தெரிஞ்ச எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை செய்து விட்டேன்.
To God,
தேவனிடத்திற்கு.
And if I've hurt some man, I would confess it to that person also.
யாரையாவது நான் நோக பண்ணியிருந்தால் அவரிடத்துல போய் நான் அறிக்கை எடுக்கிறேன்.
You know, as long as we live in this flesh,
இந்த மாம்சத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம்,
we will never do anything perfectly.
மிக பூரணமான எதையும் நம்மால் செய்ய முடியாது.
We always make some mistake no matter how hard we try.
எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில தவறுகளை நாம் செய்து விடுவோம்.
It's like saying if we walk in the world no matter how careful you try to be some dust will come on your body.
இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் நம்ம சுத்தமா இருக்கணும் முயற்சி செய்தாலும் எப்படியாவது தூசிகள் நம்ம மேல படிந்து விடும்.
So you need a bath.
அதற்காக நாம் குளிக்க வேண்டும்.
So that's why we must be humble and acknowledge that we sometimes hurt others even without knowing it.
நம்மை அறியாமலேயே பல சமயங்களே சில சமயங்களே மற்றவர்களை காயப்படுத்தி நோகப்படுத்தி விடுகிறோம்.
Sometimes you do it deliberately, that's bad.
மனசார தெரிஞ்ச சில சமயங்களை செய்து விடுவோம், அது மிகவும் தவறு கெட்டது.
Sometimes unconsciously,
தெரியாம சில சமயங்களை செய்து
விடுவோம். Sometimes accidentally you step on somebody's foot.
சில சமயங்களை தெரியாம மற்றவங்க கால் மேல காலை வைத்து விடுவோம்.
Not deliberately,
வேணும் இல்லை,
accidentally,
தெரியாம.
You must still say I'm sorry.
இருந்தாலும் அவங்களை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க வருந்துகிறேன்னு சொல்லணும்.
Supposing you hurt your wife by some word that you said.
உங்கள் மனைவியே நீங்க சொன்ன சில வார்த்தையினால நீங்க காயப்பட்டிருந்தா.
Not deliberately.
வேணும் இல்ல.
But accidentally you meant something else, she understood something else.
நீங்க என்னமோ சொன்னீங்க அவங்க அதை வேற மாதிரி விளங்கிட்டாங்க.
And she's hurt.
அவங்க அதனால காயப்பட்டாங்க.
What are you going to do?
என்ன செய்ய போறீங்க?
Are you going to give a big explanation what you meant?
நீங்க அதை பத்தி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்து நான் என்ன இப்படித்தான் சொன்னமா அப்படின்னு சொல்ல போறீங்களா?
That'll take half an hour, it won't solve the problem also.
அரை மணி நேரம் பேசினா பிரச்சனை தீர போறது கிடையாது.
Much quicker way.
சீக்கிரமா.
5 seconds.
5 வினாடியில.
I'm sorry.
என்ன நான் வருந்துகிறேம்மா.
That was my fault.
என்னை தயவுசெய்து மன்னிச்சு.
Please forgive me.
தயவுசெய்து மன்னிச்சிருங்க.
You know, it's so easy to have a clear conscience.
இப்படி செய்யும்போது சுத்த மனசாட்சி நமக்கு வந்துடும்.
God forgives us completely.
தேவன் நம்மை பூரணமாக
I will never live with guilt for a single second in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட குற்ற மனசாட்சியோடு நான் வாழ மாட்டேன்.
You know why many Christians don't make progress?
ஏன் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேற்றம் கிடையாது?
Their foot is on the brake.
எப்பவும் பிரேக்லயே கால் வச்சிருக்காங்க.
How can you make progress?
அதனால முன்னாடி போக முடியல.
No matter how many songs you sing, how many meetings you come to.
எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் எத்தனை பாட்டை பாடினாலும்
get rid of that guilt immediately.
உடனடியாக குற்ற மனசாட்சியிலிருந்து அதிலிருந்து வெளியே வாங்க.
Say Lord, I believe.
ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன்.
My sins are forgiven. You will not remember them anymore.
என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர், அதை ஒரு நாளும் நினைக்க மாட்டீர்.
I want to tell you another bit of good advice.
உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன்.
Please listen to this.
கவனமா கேளுங்க.
Treat other people the way God has treated you.
ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ மற்றவங்களையும் அப்படியே நடத்துங்க.
Has God forgiven you much?
உங்களுக்கு நிறைய ஆண்டவர் மன்னிச்சிருக்காரா?
Please forgive other people much.
மற்றவங்களுக்கும் நிறைய மன்னிச்சிருங்க.
Has God forgiven you everything?
ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரா?
Then forgive others everything.
மற்றவங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க.
Because you know God notes that.
ஆண்டவர் அதை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்.
Be very careful especially about people who are lower than you in society.
சமுதாயத்திலே உங்களை விட கீழே இருக்கிறவங்களை விசேஷமா கவனமா இருங்க.
You know there are different levels of economic levels and society levels in this world.
சமுதாயத்திலே பல ஸ்தானங்கள் இருக்குது, வருமானங்களிலே பல ஸ்தானங்கள் இருக்குது.
Some of us are a little well off, some of us are poor.
சிலர் ஏழையாக இருக்காங்க, சிலர் நல்ல வசதியா இருக்காங்க.
Be very careful how you treat poor people.
ஏழைகளை நீங்க எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை குறித்து மிகவும் கவனமாயிருங்க.
I've seen pastors who will always speak nicely to rich people and speak in a despising way to poor people.
அநேக போதகர்களை நான் பாஸ்டர் பார்த்திருக்கிறேன், பணக்காரங்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஏழைகளை வந்து இப்படி தள்ளிவிட்டு பேசுவாங்க.
I never see the anointing of God upon them, even if they can preach well.
அவங்க நல்ல பிரசங்கம் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில அபிஷேகத்தை நான் பார்த்ததே கிடையாது.
The anointing makes a person like Jesus. It doesn't just make him preach well.
அபிஷேகம் நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக அல்ல, இயேசுவை போல வாழ.
Don't be fooled that if a man can preach well, that's the anointing.
நல்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா அவர் மேல அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி நீங்க உங்களையே வஞ்சித்துக் கொள்ளாதீங்க.
Some of the best preachers are Tamil Nadu politicians.
அநேக நல்ல பிரசங்கியார்கள் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளை போல.
They can speak for 2 hours and hold your attention.
அருமையா பேசி உங்களுடைய கவனத்தை அப்படியே இழுத்துருவாங்க.
It's not the anointing of the Holy Spirit. That is not the anointing of the Holy Spirit.
அது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அல்ல.
The anointing of the Holy Spirit will make you like Jesus.
பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்களை இயேசுவை போல மாற்றும்.
Treat other people the way God has treated you.
ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி இருக்கிறாரோ
அப்படி
நடத்துங்க.
Haven't you done some terrible wicked things in the past?
கடந்த காலத்திலே அக்கிரமமான காரியங்களை நீங்க செய்து இல்லையா?
Maybe 30 years ago.
30 வருஷத்துக்கு முன்னாடி.
Has God shown that to anybody?
அதை ஆண்டவர் யாருக்காவது காண்பிச்சிருக்காரா?
You did so many evil things.
நீ எத்தனையோ கொடுமையான காரியங்களை செய்திருக்கிறாய்.
God has hidden it.
ஆண்டவர் அதை மறைத்திருக்கிறார்.
When you hear about some evil thing about others, hide it.
மற்றவர்களை குறித்து தவறான காரியங்களை கேட்கும்போது அதை மறைக்க பழகுங்கள்.
Why do you expose what you hear about others when God has covered everything in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மறைத்திருக்கும் பொழுது மற்றவர்கள் செய்த சில காரியங்களை ஏன் வெளிக்காட்ட அவ்வளவு ஆசைப்படுகிறாய்?
Treat other people the way God has treated you.
தேவன் எப்படி உங்களை நடத்தி இருக்கிறாரோ நீங்களும் மற்றவர்களை அப்படியே நடத்து.
Our third confession.
மூன்றாவது அறிக்கை.
God will fill me with his Holy Spirit.
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிறைப்பார்.
So I will be strong enough for every task.
எந்த வேலைக்கும் சரியான ஆளாக என்னை வைத்திருப்பார் ஆகினாலே.
Luke chapter 11 verse 13.
லூக்கா 11ஆம் அதிகாரம்
Verse 13. 13th verse. If you being evil know how to give good gifts to your children, how much more your heavenly Father will give the Holy Spirit to those who ask him.
பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
You don't ever say anymore, oh, I'm not sure whether God will fill me with the Holy Spirit.
ஓ, ஆண்டவர் என்னை பரிசுத்தாவியால் நிறைப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியலையேன்னு ஒரு நாள் சொல்லாதீங்க.
I know, I met a brother once.
ஒரு சகோதரன் நான் முன்பு சந்தித்தேன்.
He says, 40 years brother, I've been praying for baptism in the Holy Spirit.
40 வருஷமா பரிசுத்தாவியோட அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர்.
I don't know whether he'll fill me or not.
ஆண்டவர் என்னை நிறைப்பாரா இல்லையான்னு எனக்கு
தெரியல. I say, he'll never fill you.
நிச்சயமா உன்னை நிறைக்கவே மாட்டார்.
Because you're saying, I don't know whether he'll fill me or not.
ஆண்டவர் என்னை நிறைப்பாரா இல்லையான்னு தெரியலன்னு
சொல்றேன். Not because God doesn't want to fill you.
ஆண்டவர் உன்னை நிறைக்க வேண்டாங்கிறதால அல்ல.
The confession of your mouth is a confession of unbelief.
உன்னுடைய வாயின் அறிக்கை அவிசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கிறது.
And the rule of God is that you will get according to your faith.
தேவனுடைய பிரமாணம் என்ன? உங்களுடைய விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள்.
God is not partial.
தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
See, when the rain falls equally everywhere.
மழை பெய்யும் போது எல்லா இடத்துலயும் சமமாக பெய்கிறது.
One fellow puts a tub outside.
வெளியில ஒருவன் பெரிய பாத்திரத்தை வைக்கிறான்.
Another fellow puts a small little spoon.
இன்னொருத்தன் சின்ன ஸ்பூன் அங்க நீட்டுறான்.
How much water does the man with the tub get?
அந்த பெரிய பாத்திரத்தை வச்சவனுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கும்?
How much will the man with the spoon get?
ஸ்பூன் நீட்டுறவனுக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கும்?
He says, God is partial. He's given him more. He's given me only so little.
ஆண்டவரே, அவனுக்கு அவ்வளவு தண்ணி கொடுத்து ஏனோ அவ்வளவு கொடுத்து எனக்கு இவ்வளவு தான் கொடுத்திருக்கீங்க.
God was not partial.
தேவன் பட்சபாதமாய் நடக்கவில்லை.
According to the size of the vessel you put, you got.
எவ்வளவு பெரிய பாத்திரத்தை நீட்டினீங்களோ அவ்வளவு தண்ணி கிடைச்சது.
Many people go to God like that.
அநேகர் ஆண்டவரிடத்தில் இப்படி தான் போய் நிக்கிறாங்க.
Oh God.
ஆண்டவரே,
can you give me a little spoon at least?
கொஞ்சமா அந்த ஸ்பூன்லயே நிறைய அளவுக்கு தண்ணி தருவீங்களா?
Okay, here.
பெற்றுக்கொள் மகனே.
Another fellow says, Lord, I want a river in my life, not a spoon.
ஸ்பூன் அளவல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நதி போல போக வேண்டும் என்று சொல்லி கேட்க.
Because your word said, if you believe in me, rivers of living water will flow from you.
வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்.
I believe that.
அதை நான் விசுவாசிக்கிறேன்.
I was a very shy, fearful young boy when I got converted.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் பயந்து வெட்கப்படுகிற ஒரு பையனா இருந்தேன்.
I was afraid to stand before people even to give a testimony.
சாட்சி சொல்றது கூட ஜனங்கள் முன்னாடி நிக்கிறதுக்கு நான் யோசிப்பேன்.
But I said, Lord, I want to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்படணும்னு சொல்லி நான் கேட்ட பொழுது,
And God, I prayed, God fill me with the Holy Spirit.
நான் ஜெபித்தேன், ஜெபித்தேன், ஆண்டவரே நிறைத்தான்.
And I'll tell you something, you may not believe it.
நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்க நம்பாம கூட
இருக்கலாம். My entire ministry is based on one thing, that God baptized me in the Holy Spirit and fire.
பரிசுத்தாவினுடைய அக்கினியால என்னை அபிஷேகத்து உற்பாடு முழு வாழ்க்கையும் ஊழியம் மாறிவிட்டது.
I would not have been able to speak if it were not for that.
அப்படி மாத்திரம் நடக்காதிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி நின்று பேசக்கூட முடியாது.
Not only speak, it improved my health.
சுகத்தை கூட அது அதிகப்படுத்தியது.
Sicknesses disappeared from my body.
என்னுடைய சரீரத்திலிருந்து வியாதிகள் மறைந்து.
You must confess this with your mouth.
இதை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
Doesn't matter how long it takes.
அது எவ்வளவு நாளான பரவாயில்லை.
When I began to pray, I said, Lord, if it takes 10 years, I'll wait 10 years.
10 வருஷம் ஆனால் நான் காத்திருப்பேன் ஆண்டவரேன்னு
சொன்னேன். God will fill me with the Holy Spirit.
தேவன் பரிசுத்தாவியினால் என்னை நிறைப்பார்.
And so I will be strong for every task God calls me to.
ஆண்டவர் எதை செய்யும்படி என்னை அழைக்கிறாரோ அதற்கு என்னை தகுதிப்படுத்துவார், பலப்படுத்துவார்.
Number 4.
நான்காவது,
God has determined all my boundaries.
தேவனுடைய என்னுடைய எல்லா எல்லைகளையும் குறித்து வைத்திருக்கிறார்.
And so I will always be content.
ஆகையினால எப்பொழுதும் மன திருப்தியோடு கூட இருப்பேன்.
What does boundary mean?
எல்லை என்றால் என்ன?
God has determined my financial boundary.
என்னுடைய வருமானத்தினுடைய எல்லைகளை குறித்திருக்கிறார்.
That means he determines my salary, not my boss or anybody else.
என்னுடைய வருமானம் எவ்வளவு என்று தேவன் நியமித்திருக்கிறார், என்னுடைய முதலாளி அல்ல.
God determines what size of house he wants to give me to live in.
நான் வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய வீடு வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார்.
I have no complaint.
அதை பற்றி எனக்கு குறை சொல்ல ஒன்றும் இல்லை.
Why do people complain?
ஏன் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள்?
Why do they say, Lord, why have you given him so much? Why have you not given me?
ஆண்டவரே, அவனுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கீங்க, எனக்கே இவ்வளவு தான் கொடுத்திருக்கீங்க.
God draws a different size of circle around every person.
ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் வித்தியாசமான வட்டங்களை வரைகிறார்.
And if you are content,
நீங்கள் திருப்தியுள்ளவர்களாக இருந்தால்,
you can live an overcoming life.
நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ முடியும்.
Don't think that if you have plenty of this world's things, it'll satisfy you spiritually.
இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்களால் நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா உங்களை ஆவியின் வாழ்க்கையில திருப்தியாகும் என்று ஒரு நாள் நினைக்காதீங்க.
Say, Lord, you decide how big my boundary should be.
ஆண்டவரே, என்னுடைய எல்லை எவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் தீர்மானம் செய்.
And let him increase it.
ஆண்டவர் அதை பெருசாக்கட்டும்.
And that's why I believe that as far as possible we should not get into debt.
ஆகையினால் தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடனுக்குள்ள போகவே கூடாது.
43 years ago, God called me to leave my job in the Navy to serve Him.
43 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நேவியில நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரும்படி என்னை அழைத்தார்.
I was earning a very good salary as a naval officer.
நேவியில ஆபீசரா இருந்த போது எனக்கு நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன்.
All that I earned in 8 years, I gave away for God's work.
8 வருஷமா என்ன சம்பாதிச்சேனோ அதை எல்லாவற்றையும் ஊழியத்துக்கு என்று கொடுத்து விட்டேன்.
And I left the Navy with zero in my bank account.
அந்த நேவியில இருந்து ஊழியத்துக்கு வரும்போது கையில பைசா இல்லாம ஜீரோ பைசாலும்
I used to work among students and poor villagers.
மாணவர்கள் மத்தியில, ஏழை கிராம மக்கள் மத்தியில,
I got very few gifts.
கொஞ்சம் தான் எனக்கு ஊழியங்கள் கிஃப்ட் கிடைக்கும்.
My income dropped 85% when I started serving the Lord.
ஊழியத்தை ஆரம்பிச்ச போது 85% வருமானம் கீழே வந்துருச்சு.
But I said, Lord, this is the small circle you put me, I will live there.
ஆண்டவரே, இவ்வளவு சிறிய வட்டம் என்ன சுத்தி போட்டிருந்தீங்கன்னா அதுல நான் வாழ்வேன் என்று சொன்னேன்.
I got married, we had a child, and it was a very small circle. My wife and I and child lived inside.
எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, நானும் என்னுடைய மனைவியும் குழந்தையும் அந்த சின்ன வட்டத்திலேயே வாழ்ந்தோம்.
That was good for us.
அது எங்களுக்கு நல்லது.
We lived in a small 10 by 10 feet by 10 feet room.
10க்கு 10ங்கற ஒரு அறையில வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
Fine, this is quite okay.
அது பரவாயில்ல.
I never borrowed anything.
ஒரு நாள் நான் யாருக்கிட்டயும் ஒண்ணு வாங்குனது இல்ல.
If I didn't have money, I wouldn't buy it.
எனக்கு பணம் இல்லைன்னா அதை வாங்க மாட்டேன்.
If you didn't have money to buy a shirt, just use the old shirts again.
ஷர்ட் வாங்க எனக்கு பணம் இல்லைன்னா பழைய ஷர்ட் போட்டுக்குவேன்.
If you don't have money to buy this or that or the other, don't buy it.
அது வாங்க இது வாங்க காசு இல்லைன்னா அதை பத்தி ஒண்ணு வாங்க மாட்டேன்.
And after 2-3 years, God began to expand my circle.
2-3 வருஷத்துல ஆண்டவர் என்னுடைய வட்டத்தை பெரிதாக்க ஆரம்பித்தார்.
Then I could buy some more.
பிறகு நான் கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தேன்.
For my home.
என்னுடைய வீட்டுக்காக.
So what I'm trying to say is,
நான் சொல்ல விரும்புகிறது என்ன,
லிவ் content with the circle God has drawn around you.
ஆண்டவர் உங்களுக்கு போட்டிருக்கிற வட்டத்துக்குள்ளாயே வாழுங்கள்.
He knows when to expand that circle.
அது எப்ப பெருசாகணும்னு அவருக்கு தெரியும்.
But you say, I need food.
எனக்கு ஆகாரம் வேண்டும்.
I need to feed my family.
என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும்.
I need to educate my children.
என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க வேண்டும்.
You know the word of Jesus.
இயேசு என்ன தெரியுமா சொல்லிருக்கார்?
Your heavenly father knows what you need before you ask.
நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உங்க பரலோக பிதா அதை அறிந்திருக்கிறார்.
You know, you can ask him.
நீங்க கேட்கலாம் அவர்கிட்ட.
And what is the best way to get all our needs met?
எப்படி நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுறதுக்கு மிக சிறந்த வழி?
Particularly now the last 3-4 months in the world, it's real bad financial situation in every country.
உலகம் முழுவதும் இந்த நான்கு மாதங்களாக மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறது உலகம்.
Everywhere.
எல்லா இடங்களிலும்.
What is the best thing? What is the best way to meet our needs in this difficult financial time?
இந்த பொருளாதார சிக்கலிலே நம்முடைய தேவைகளை எப்படி சந்திப்பது?
The same thing that has been true for 2000 years.
2000 வருஷமா இருந்த அதே காரியம் உண்மையா இருக்கிறது.
Seek first the kingdom of God and his righteousness and all these things will be added to you.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
I have proved it for the last 43 years.
கடந்த 43 வருஷமா அதை நான் நிரூபித்திருக்கிறேன்.
I have never in 43 years told my needs to anybody in the world.
43 வருஷத்துல என்னுடைய எந்த ஒரு தேவையும் எந்த மனுஷனிடத்தையும் நான் சொன்னது கிடையாது.
Not my parents, brothers, sister, nobody.
எங்க பெற்றோர்கள் சகோதரர்கள் ஒருத்தருடைய சொன்னது கிடையாது.
Why?
ஏன்?
Because I have a rich father in heaven.
பரலோகத்திலே எனக்கு ஐஸ்வர்யமான ஒரு தகப்பன் உண்டு.
That is your father.
அவர் உங்களுடைய தகப்பனும் கூட.
You think he will let you starve?
அவர் உங்களை பட்டினியிலே சாக விட்டு விடுவாரா?
No.
இல்லை.
Trust him.
அவரை நம்புங்கள்.
He determines your boundaries.
உங்களுடைய எல்லைகளை அவர் குறித்து வைத்திருக்கிறார்.
See Hebrews chapter 13.
எபிரேயர் 13 அதிகாரம்.
And verse 5.
அது 5வது வசனம்.
It says here, let your character be free from the love of money, for he has said, be content with what you have, for he said, I'll never leave you nor forsake you.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே.
And one more verse in Acts 17 and verse 26.
அப்போஸ்தலர் 17:26.
It says here, God has decided the boundaries of everybody.
தேவன் பூமியில குடியிருப்பின் எல்லைகளை அவர் நியமித்து வைத்திருக்கிறார்.
He decides that.
அவர் நியமித்து வைத்திருக்கிறார்.
God has given somebody else something more than me, praise the Lord. That's
என்னை விட பலருக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
See, even in the ministry,
ஊழியத்தில் கூட
God decides what is to be the circle of our ministry.
நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லை எது என்று அவர் குறித்து வைத்திருக்கிறார்.
When I started my ministry,
என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்த பொழுது,
in the navy, when I was in the navy, I used to go to some home and speak to 2-3 people.
கப்பல் படையில வேலை செய்த பொழுது நான் சில வீடுகளுக்கு சென்று நான் சில இடத்துல பேசுவேன்.
My boundary was 3 people.
மூணு பேர் தான் என்னுடைய ஊழிய எல்லை.
Every Saturday I would go to their house and speak to them.
ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுவேன் நான்.
Little by little, God expanded that boundary.
அந்த எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பெருசாக்கினார்.
But I said, Lord, I'm not coveting big crowd or any such thing.
ஆண்டவரே எனக்கு பெரிய கூட்டம் வேணும்னு சொல்லி நான் ஒன்றும் பேராசப்படல.
Money or ministry or anything in the world, God determines my boundary.
பணமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லைகளை தேவன் குறித்து வைத்திருக்கிறார்.
Then you're not in competition with anybody.
ஆகினால மற்றவர்களோட ஒரு நாள் உங்களுக்கு போட்டி கிடையாது.
You know, some pastors say somebody is stealing my sheep.
பாஸ்டர்கள் பலர் சொல்வாங்க எங்களுடைய ஆட்டை திருடிட்டாங்க.
How can that be?
அது எப்படி?
First of all, they shouldn't be your sheep. If they are the Lord's sheep, why are you worried about it?
முதலாவது அவர்கள் தேவனுடைய ஆடுகள், அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆடு இல்ல.
If your sheep, they deserve to be stolen.
உங்களாடுனா கண்டிப்பா திருட்டு போயிடும்.
Make them be the Lord's sheep. Nobody has stolen my sheep in my life.
என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய
ஆடுகள்
என்ன
சொல்லுகிறது
இல்ல. மற்ற ஆளுகளோட கூட ஐக்கியம்
வைத்திருக்கிறேன்.
அவங்க இதை எடுத்துட்டாங்க, இவங்க அதை எடுத்துட்டாங்க, ஒரு நாளுக்கு சொல்ல
தேவனுடைய
எல்லைகளை நியமி.
நம்பர் 5.
ஐந்தாவதாக,
God's commands are all for my good.
தேவனுடைய கட்டளை எல்லாம் என்னுடைய நன்மைக்காக.
And so,
ஆகையினாலே,
I want to obey all of God's commands.
எல்லா கட்டளைகளையும் நான் தேவனுடைய கட்டளையில கீழ்ப்படிய வேண்டும் என்னுடைய நன்மைக்காக.
For example, if you believe that what a medicine a doctor gives you is for your good, will you take it or not?
டாக்டர் கொடுக்கிற மருந்து உங்க நன்மைக்கான சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா?
If you don't believe it then you won't take it.
அத நம்பலனா நீங்க சாப்பிட மாட்டீங்க.
The doctor says take it 3 times a day.
டாக்டர் சொல்றாரு மூணு நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க.
Even if it's a bitter medicine you take it.
கஷ்டப்பா இருந்தாலும் நீங்க சாப்பிடுங்க.
Or come for an injection.
ஊசி போடுவாங்க.
The injection is painful you take it.
ஊசி போடுறது வலியா இருந்தாலும்
வாங்கிங்க. Or he says come for surgery I have to cut your stomach open. He say okay come cut my stomach.
டாக்டர் வாங்க வயித்து அறுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட போறோம்.
Why?
Yen.
Because you believe it's good for you.
அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி விஷயம் நம்புறீங்க.
It's an absolute insult that we can trust a doctor and we can't believe that God's commands are for our good.
ஒரு டாக்டர் சொல்றதை உனால நம்ப முடியும், ஆண்டவர் சொல்றதை உனால நம்ப முடியல, அது ரொம்ப கேவலமான ஆண்டவரை கேவலப்படுத்துற விஷயம்.
See Deuteronomy 10:13.
உபாகமம் 10:13.
It says here I'm commanding you to keep the Lord's commandments today. All of them are for your good.
நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கைக்கொள்ள வேண்டும்.
Why isn't much good happening in your life?
ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அதிகமா நடக்கிறது இல்ல?
There must be some command of God you are not obeying.
தேவனுக்கு கீழ்ப்படியாத கட்டளைகள் ஏதாவது கண்டிப்பா இருக்கு.
I want to tell you what I have experienced in 50 years of being born again.
மனம் திரும்பி 50 வருஷமே அந்த வாழ்க்கை நடந்ததை வச்சு நான் சொல்றேன்.
Every command of God is for our good.
தேவனுடைய எல்லா கற்பனைகளும் நம்முடைய நன்மைக்காக.
Say that with your mouth and say to the Lord I'm going to obey all of them.
அதை வாயினால் அறிக்கை செய்து ஆண்டவரே அதற்கு நான் கீழ்ப்படிய போகிறேன் என்று சொல்லுங்கள்.
I want to give you the testimony of a 95 year old man.
95 வருஷமாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன்.
Walked a spirit-filled life for 65 years.
65 வருஷமா பரிசுத்தாவியில் நிறைந்து வாழ்ந்த ஒரு மனிதன்.
Apostle John.
அப்போஸ்தலனாகிய யோவான்.
He says in 1 John 5 verse 3. God's commands are not a burden.
தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல.
This is not some young 25 year old man speaking.
25 வருஷ வாலிபன் சொல்லுகிற வசனம் அல்ல இது.
This is a man who has obeyed God for 65 years and this is his testimony.
65 வருஷம் ஆண்டவர் கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் சொல்லுகிற காரியம்.
He was 95 years old when he wrote this book.
இந்த புத்தகத்தை எழுதும்போது அவருக்கு வயசு 95.
And he was 30 years old when he was filled with the spirit on the day of Pentecost.
பெந்தெகோஸ்த் நாள்ல 30 வயசுல அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்.
65 years he obeyed God.
65 வருஷம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்.
He suffered a lot because he obeyed God.
ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதனால ஆண்டவர் பெரிய பாடுகளை அனுபவித்தார்.
Persecuted and sent alone to some desert island.
ஆண்டவருக்காக சித்திரவதைகளை அனுபவித்து எங்கேயோ தீவுல தூரமாய் கொண்டு போய் போட்டாங்க.
And there he says with a joyful heart.
அங்கே சந்தோஷமான இதயத்தோடு கூட சொல்லுகிறார்.
God's commands are not a burden.
தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல.
That should be your testimony at the end of your life.
உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் அதுவே உங்கள் சாட்சியா இருக்கும்.
No command of God is a burden.
தேவனுடைய கற்பனைகள் எதுவும் பாரமானதல்ல.
I can say that.
அதை நான் சொல்ல
முடியும். Every command is good for me.
எல்லா கற்பனையும் எனக்கு நன்மைக்காக.
Better than any medicine the doctor gives.
எந்த டாக்டர் கொடுக்கிற எந்த மருந்தையும் விட அது நல்லது.
The number 6.
ஆறாவது.
Number 6.
ஆறாவது காரியம்.
God controls all the people and all the events that affect me.
என்னை பாதிக்கிற எல்லா சம்பவங்களையும் எல்லா மனிதர்களுடைய காரியங்களையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார்.
They may do something to me.
அவர்கள் சில காரியங்களை எனக்கு செய்யலாம்.
But God controls.
ஆனால் தேவன் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார்.
They cannot do it without God's permission.
ஆண்டவருடைய உத்தரவு இல்லாம ஒண்ணு எனக்கு செய்ய முடியாது.
And so
ஆகினால
I will always give thanks.
எப்பொழுதும் தேவனுக்கு நான் நன்றி சொல்வேன்.
Because everything is working for my good.
ஆக எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
Romans 8 verse 28.
ரோமர் 8:28ல
God makes all things work together for good to those who love God and were called according to his purpose.
அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
This is not for everybody.
எல்லாருக்கும் இல்ல.
It's for those who love God.
ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு.
Do you love Jesus or do you love money?
பணத்தை நேசிக்கிறீங்களா இயேசுவை நேசிக்கிறீங்களா?
You can't love both.
ரெண்டையும் நேசிக்க முடியாது.
It's like you tell a man you can't love two women. Either you love your wife or you love somebody else.
எப்படி ஒரு மனுஷன் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பெண்களை நேசிக்க முடியாது? ஒன்னா மனைவி நேசிக்கணும் இல்லைன்னா வேற ஆள் நேசிக்கணும்.
You must choose who is going to be your wife, this one or this one.
நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவா உங்க மனைவி யாருன்னு சொல்லி நீங்க தான் தெரிந்து கொள்ளணும்.
You can't say I love both these women, I want to both of them.
நான் ரெண்டு பேரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது.
So I want to marry both of them. You can't.
ரெண்டு பேரையும் நான் கல்யாணம் வேற பண்ணிக்கணும்னு சொல்ல முடியாது.
Whom do you want, this one or that one?
இந்த பெண் வேணுமா அந்த பெண் வேணுமா?
That's what Jesus said.
அதான் இயேசு சொன்னார்.
God or money, which one do you want?
பணம் வேண்டுமா தேவன் வேண்டும்.
You say, I'd like to have both.
ரெண்டு வேணும்.
That's like trying to marry two wives or two husbands.
ரெண்டு கணவனையோ ரெண்டு மனைவியோ திருமணம் செய்யறதுக்கு போலாது.
And that's why you're so unhappy in your life.
உடைய வாழ்க்கையில ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கீங்க? அதான் காரணம்.
See, lot of people in the world, they only love money. They are very happy.
உலகத்துல பாருங்க, அவங்க பணத்தை தான் நேசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
They have no God, nothing.
அவங்க கடவுள் அதெல்லாம் ஒன்னு தேவை.
They have married one person, money.
ஒரு ஆளை கல்யாணம் திருமணம் பண்ணிருக்காங்க, பணம்.
And then there are few Christians who love only God.
ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள், தேவனை மாத்திரம்
நேசிக்கிறாங்க. They are also very happy.
அவங்களும் சந்தோஷமா
இருக்காங்க. They only got one husband or wife.
அவ ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி.
But some of us who are trying to have two husbands, two wives, who have problems.
நம்மள சிலர் என்ன செய்கிறோம், ரெண்டு மனைவி ரெண்டு புருஷனை வைக்க முயற்சி செய்யறது போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Little bit God, one day with God, one day with money.
ஒரு நாள் ஆண்டவர், ஒரு நாள் பணம்.
One day with this husband, another day with another husband.
ஒரு நாள் இந்த புருஷனோடு, இன்னொரு நாள் அந்த புருஷனோடு.
Those who love God.
ஆண்டவரை நேசிக்கிறவங்க.
I'm not saying we shouldn't earn money.
பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு நான் சொல்லல.
Jesus earned money.
இயேசு பணம்
as a carpenter.
தச்சனாயிருந்து
he received money as a full time worker.
முழு நேர ஊழியக்காரராய் அவர் பணம் பெற்றுக்கொண்டார்.
He used money.
பணத்தை உபயோகித்தார்.
Nothing wrong.
தவறே கிடையாது.
But he never loved money.
பணத்தை அவர் நேசிக்கவில்லை.
He never went around asking people for money.
பணத்தை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கல.
So he loved God.
தேவனை நேசித்தார்.
Money was beneath.
பணம் அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது.
Do you know there is gold in heaven?
பரலோகத்தில் தங்கம் இருக்குன்னு தெரியுமா
உங்களுக்கு? There's gold in heaven.
அதை கேட்கல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா?
But where is the gold in heaven?
பரலோகத்தில் தங்கம் எங்க இருக்கு?
On the streets.
தெருக்கள் எல்லாம் தங்கமா இருக்கு.
Under your feet.
கால் கடியில இருக்கு.
That is what God is trying to teach us.
அதுதான் தேவன் நமக்கு போதிக்க விரும்புகிற விஷயம்.
You can have gold in your life.
உங்க வாழ்க்கையில தங்கம் இருக்கலாம்.
Keep it under your feet.
உங்க காலு கீழ அதை வச்சிருங்க.
You be the master.
நீங்க எஜமானா இருங்க.
Don't make money your master.
பணத்தை உங்க எஜமானாக.
Only one master, Jesus Christ.
இயேசு ஒருவரே எஜமான்.
Then everything will work for your good.
அப்படி இருந்தா எல்லாம் உன் நன்மைக்கு.
So you can give thanks for everything.
எல்லா காரியங்களும் ஆகியனால நன்றி சொல்லுங்க.
Number 7. This is
ஏழாவது காரியம்.
Number 7.
ஏழாவது காரியம்.
Jesus defeated Satan and freed me from his power.
இயேசு பிசாசின் இடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்கி, உடைய எல்லா வல்லமையில இருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார்.
He defeated Satan.
பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார், தோற்கடித்தார்.
Jesus defeated Satan.
பிசாசை இயேசு தோற்கடித்தார்.
And freed me from his power.
அவருடைய வல்லமையில இருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டார்.
So I will never be afraid.
ஆகையினால ஒரு நாள் நான் பயப்பட மாட்டேன்.
Hebrews 2 verse 14 and 15.
எபிரேயர் 2 14 15.
Here it says that through death He made the devil powerless. Through Jesus' death, he made the devil powerless.
இயேசு தம்முடைய மரணத்தினாலே பிசாசை அழித்தார் என்று சொல்ல வாசி.
He took away the devil's power.
பிசாசுடைய வல்லமையை அவர் எடுத்து விட்டார்.
He didn't kill the devil. The devil is alive.
பிசாசை அவர் கொல்லவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான்.
He took away his power.
அவருடைய வல்லமையை எடுத்து விட்டார்.
It's like taking away the bombs and the AK-47 guns from the terrorists.
தீவிரவாதி கையில இருந்து அந்த AK-47 அந்த பாம் எல்லாம் புடுங்கிற மாதிரி.
Then he is helpless.
அவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாது.
He may be a terrorist, but all his weapons are gone.
அவன் ஒருவேளை தீவிரவாதியா இருக்கலாம், அவன் கையில இருந்த ஆயுதங்கள் எல்லாம் போய்விட்டது.
Do you know the devil is like that?
பிசாசு அப்படிதான் இருக்கான் தெரியுமா?
If you believe,
அதை நீ விசுவாசிச்சா.
If you don't believe,
அதை விசுவாசிக்காம இருந்தா.
Then he's got a lot of weapons to attack you with.
அவனுக்கு நிறைய கையில ஆயுதம் இருக்கு.
The Bible says with the shield of faith we can ward off all the attacks of Satan.
விசுவாசனுடைய எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்தினால ஜெயிக்க முடியும்.
ஆகையினால
பயப்பட வேண்டாம்.
I won't be afraid of the devil.
விசுவாசனை குறித்து நான் பயப்பட மாட்டேன்.
I will not be afraid of the devil's agents who try to trouble me.
என்னை பிரச்சனைக்குள்ளாக்க முயற்சி செய்கிற விசுவாசனுடைய ஆட்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன்.
You know there's a verse in 1 John 2 6.
1 யோவான் 2 6 ல ஒரு வசனம் இருக்கு.
It says we must walk as Jesus walked.
இயேசு நடந்தது போல அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும் என்று சொல்லி.
I want to ask you something.
நான் உங்களுக்கு ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன்.
Was the devil afraid of Jesus or was Jesus afraid of the devil?
பிசாசு இயேசுவை பார்த்து பயந்தானா, இயேசு பிசாசை பார்த்து பயந்தாரா?
You want to think about it, fast and pray and find out the answer.
அதை பத்தி யோசிக்கணும் விரும்புறீங்களா? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்கணும் விரும்புறீங்களா?
Was Jesus afraid of the devil?
பிசாசை பார்த்து இயேசு பயந்தாரா?
No.
இல்லை.
Should you be afraid of the devil?
நீங்க பிசாசை பார்த்து பயப்படணுமா?
No, we must walk as Jesus walked.
இல்லை, இயேசு நடந்தது போல நாமும் நடக்கணும்.
Now, next question is more important.
அடுத்த கேள்வி மிக முக்கியமானது.
Was the devil afraid of Jesus?
பிசாசு இயேசு பார்த்து பயந்தானா?
Is the devil afraid of you?
பிசாசு உங்களை பார்த்து பயப்படுறானா?
Yes. He's afraid of me.
அவன் என்னை பார்த்து பயப்படுகிறான்.
Not because I am special.
நான் ஒன்னு விசேஷமானதனால அல்ல.
Because I believe.
நான் விசுவாசிக்கிறபடி.
One who lives in me is greater than the one who is in the world.
உலகத்தில் இருக்கிறவன் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று நான் விசுவாசிக்கிறபடினால.
He may come through a man. The devil may come through a man, but I won't be afraid of that man also.
ஒரு மனுஷன் மூலமா பிசாசு வரலாம், அதையும் காத்து நான் பயப்பட மாட்டேன்.
Hebrews 13:6.
எபிரேயர் 13:6ல.
We confidently say the Lord is my helper, I will not be afraid what shall man do to me.
ஆகினாலே தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்ல முடியும்.
Maybe your boss has taken away your passport.
உங்க எஜமான் வந்து உங்க பாஸ்போர்ட்டை எடுத்து புடிங்கி வச்சுக்கலாம்.
Trust in the Lord.
தேவனிடத்தில் நம்பிக்கை.
Don't be afraid. See what should we say?
அந்த என்ன சொல்ல வேண்டும்?
Shall we all say this verse together?
அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லலாமா?
Verse 6.
ஆறாவது வசனம்.
The Lord is my helper.
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
I will not be afraid. What shall man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லி நான் கவலைப்பட வேண்டியதில்லை.
No. I don't think you said it the way they said you should say it.
அவங்க அவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல நீங்க சொல்லலன்னு நான் நினைக்கிறேன்.
It says we must say it boldly.
தைரியமா சொல்லணும்.
Let's say it boldly. You say it after him. You read it and they'll repeat it. Boldly now.
தைரியமா சொல்லுமா?
Go ahead. Say it. Verse 6. The Lord is my helper.
எபிரேயர் 12:6ல நாம்
வாசிக்கிறோம்.
13:6ல நாம் வாசிக்கிறோம். எல்லாம் சத்தமா சொல்லுமா? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
ப்ளீஸ் சே தட் ஆல் யுவர் லைஃப்.
இது எல்லா எல்லா வாழ்க்கையில எல்லா நாளும் சொல்லுங்க.
அக்கார்டிங் டு யுவர் ஃபேத் பீ இட் அன்டு யூ.
உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள்.
அண்ட் நவ தி லாஸ்ட் திங்.
கடைசியாக
Number 8.
எட்டாவது விஷயம்.
God wants to make me a blessing.
தேவன் என்னை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார்.
So I will be a blessing to others.
ஆகையினாலே மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்.
Galatians 3:14 says the blessing of Abraham is for us.
கலாத்தியர் 3:14 சொல்கிறது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது.
And you know what the blessing of Abraham is?
ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா?
Genesis 12:2.
ஆதியாகமம் 12:2.
I will bless you.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
And you will be a blessing to all the families of the earth.
பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்.
My dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
We are not to go around this world just being and making a nuisance of ourselves to other people.
மற்றவர்களுக்கு பிரச்சனையாக நாம் எல்லா இடத்திலும் வாழ்கிறது அல்ல.
You say okay I've been like that in the past.
அப்படி பழைய நாட்கள் அப்படி இருந்துச்சு.
But I'm going to claim Zechariah chapter 8 verse 13 now.
சகரியா 8:13 நான் பிடித்துக் கொள்ள போகிறேன்.
I am going to claim Zechariah chapter 8 verse 13.
சகரியா 8:13 நான் பிடித்துக் கொள்ள போகிறேன்.
As I was a curse to other people in the past, I am going to be a blessing to other people in the future.
நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாவமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் இருப்பேன்.
Okay, you were a problem to other people in the past.
பழைய நாட்களிலே நீங்க ஜனங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மைதான்.
You were a problem in your home, in your family, in your church.
வீட்ல சபையில எல்லா இடத்திலும் பிரச்சனை தான்.
Here's the good news.
நல்ல செய்தி இது.
Those days are over.
அந்த நாட்கள் முடிந்து விட்டது.
You're going to say I'm going to be a blessing to other people from now on.
இந்த நாள் முதற்கொண்டு மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to confess these wonderful truths.
இந்த சத்தியங்களை, அருமையான சத்தியங்களை வாழ்க்கையில் அறிக்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்.
That your name will be glorified through our lives.
எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
Pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில்.
Amen. Now we will give thanks for the bread and the cup.
அப்பத்துக்காகவும் ரசத்துக்காகவும் நன்றி சொல்லுவோம்.
Let's not go through this as a ritual but really be thankful from our hearts that Jesus died for us.
நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக நன்றியுள்ளவர்களாக, இது ஏதோ கடமைக்காக அல்ல.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we thank you that you sent Jesus to this earth.
இந்த பூமிக்கு இயேசுவை நீங்க அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம்.
To save us wretched sinners.
பயங்கர பாவியா இருந்த ரட்சிப்பதற்காக.
Thank you Lord Jesus for giving your body so freely for us.
உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக கொடுத்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி.
For shedding every drop of your blood.
உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீங்க சிந்திருந்ததற்காக நன்றி.
Deeply grateful.
ஆண்டவரே நன்றி உள்ளவளாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
We thank you that we can take part in this and testify to it.
ஆண்டவரே இதிலே பங்கு பெற்று இதன் மூலமாய் நாங்கள் நீதிகரிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி.
We take part in your broken body and your shed blood.
பிட்கப்பட்ட உம்முடைய சரீரத்திலேயும் ஆண்டவர் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்திலேயே நாங்கள் பங்கு பெறுகிறோம்.
And these symbols are meaningful to us now.
ஆண்டவரே இவைகள் உண்மையான அர்த்தமுள்ளவளாய் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
Thank you for defeating Satan on the cross.
சிலுவையிலே பிசாசை தோற்கடித்ததற்காக நன்றி.
In Jesus name. Amen.
இயேசுவின் நாமத்தில் ஆமென்.